சுவாமிகள் ராமாயண பாகவதம் படிச்சுட்டு இருந்தார், பிரவச்சனம் பண்ணிட்டு இருந்தார். அவருடைய கிருஷ்ண பக்தி ராமபக்தி எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அவர் பரமசாம்பவர், உத்கிருஷ்டமான சிவபக்தி, அதை நான் பார்த்து ரொம்ப ரசிச்சிருக்கேன். எப்பவும் நெத்தியில் விபூதிட்டுருப்பார். அதை இந்த சுவாமியோட சிவபக்தின்னு பேசும்போதே அவர் அதிஷ்டானத்திலேயே லிங்கம் தானே பிரதிஷ்ட பண்ணியிருக்கா அப்படின்னு தோணித்து, அது ஞாபகம் வந்தோடனே நம்ம மகாபிரிவா அதிஷ்டானத்திலேயே பிருந்தாவனம் துளசி மாடம் வச்சுருக்கா அப்படிங்கிறது தோணித்து. மகாபிரிவா அவருடைய காமாட்சி வடிவமாக இருந்து சந்திரமௌலீஸ்வர பூஜை அவ்வளோ பண்ணியிருக்கா. ஆனால் அவருடைய, அதாவது ஆதிசங்கர் பாதருடைய வழியில் வந்ததுனால ஷண்மதத்தையும் பாகுபாடே இல்லை, எல்லா தெய்வங்களுக்கும் உள்ளே உரையும் பரம்பொருள் ஒன்று தான் அப்படிங்கிற அந்த ஞானத்தோடு இருந்தா அவள்லாம். அதனால்தான் அவளை போய் பார்க்குறவாளுக்கு சிவபக்தனாக இருந்தால் பரமேஸ்வரனாக தெரிஞ்சா, விஷ்ணு பக்தனாக இருந்தால் பிரிவா வந்து அவளுக்கு சாட்சாத் விஷ்ணு பகவானாக தெரிஞ்சா. பிரதிவாதி பயங்கர மண்ணங்கராச்சாரியார்னு ஒரு பெரியவர் இருந்தார், தீவிர வைஷ்ணவர், காஞ்சிபுரத்தில் இருந்தார், ரொம்ப காலம் ஜீவியவந்தராக இருந்தார். அவர் வைஷ்ணவ சம்பிரதாயத்துக்கு அவ்வளவு உழைச்சிருக்கார், தினம் 20 மணி நேரம் எழுதுறது, படிக்கிறது, பேசுறது, பிரவச்சனங்கள் பண்ணுறது, அப்படி சொல்லிக் கொடுக்கறது அப்படின்னு பெரிய மகான். அவர் வேறு யாரையும் நமஸ்காரம் பண்ண மாட்டார், மகாபிரிவா ஒருத்தர் தான் வந்து நமஸ்காரம் பண்ணுவார். அவர் அப்படி, அதே மாதிரி இப்போ வடகலை சம்பிரதாயத்துக்கு அகோபிலமிடம் ஜீயர், இப்போ ஜீயராக வந்திருக்கிறவர் மகாபிரிவா தான். அவரை முதல்ல வேதம் படிக்க சொல்லி அப்படி அவரை வந்து ஃபாரின் போகாமல் தடுத்து அப்படி அவரை உருவாக்கி இன்றைக்கி அந்த மடாதிபதியாக அவர் இருக்கார். இது அவரே உருக்கமாக மணிக்கணக்காக பிரிவா பெருமை பேசிகிட்டே இருக்கார் அவர் கஞ்சலத்தோடு. அப்படி வைஷ்ணவாள்லாம் வந்து மகாபிரிவாவோட விஷ்ணு பக்தியை புரிஞ்சுட்டு இருந்தா. மகாபிரிவா எத்தனையோ வாட்டி வரதராஜ சுவாமியோட கோயிலை பிரதட்சணம் பண்ணுவா, இங்கே மடத்தில் இருந்தாலும் போய் அவ்வளோ தூரம் போய் பிரதட்சணம் பண்ணிட்டு வருவா, தேனம்பாக்கத்தில் இருந்தாலும் அங்கேருந்து கிளம்பி வந்து வரதராஜ சுவாமியை பிரதட்சணம் பண்ணிட்டு முழுக்க விஷ்ணு சஸ்நாம பாராயணம். தினமும் பெரிவா வந்து 3 ஆவர்த்தி விஷ்ணு சஸ்நாமம் சொல்லாமல் இருந்தே கிடையாது. நெத்தியில் குட்டின்டானா எல்லாரும் விஷ்ணு சஸ்நாம பாராயணம் ஆரம்பிக்கணும்னு அர்த்தம். வண்டியை பிடிச்சின்னு போயிட்டே இருக்கும்போது நெத்தியில் குட்டிப்பா விஷ்ணு சஸ்நாம பாராயணம் வச்சுருவா. இந்த பிக்ஷம் போதும் பெரிவா பிக்ஷம் போது விஷ்ணு சஸ்நாம பாராயணம் பண்ணுவாள். யாராவது நமஸ்காரம் பண்ணுவது ரொம்ப திருப்தினா பிரிவா வந்து நாராயண 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 நாராயணன் அப்படின்னு அந்த சன்னியாசிகள் நமஸ்காரம் பண்ணும்போது நாராயண நாம சொல்லணும், அதை ரொம்ப பிரியமாக சொல்லுவா. நம்ம சுவாமிகள்கிட்ட பாகவத சிரவணம் பண்ணியிருக்கார், ஸ்ரீரங்கம் கோபுரம் கட்டினா. அப்படி பெரிவாளுடைய, அதாவது காமாட்சியாக இருந்து சந்திரமௌலீஸ்வரர் பூஜை பண்ணாலும் உள்ளுக்குள்ள பெரிவாளுக்கு எவ்வளோ விஷ்ணு பக்தி இருந்தது அப்படிங்கிறதுக்கு வெளிப்பாடாக இன்றைக்கி அவருடைய அதிஷ்டானத்தில் துளசி மாடம் வச்சுருக்கா. நம்ம சுவாமிகள் அதே மாதிரி ராமாயண பாகவதம் படித்து பிரவச்சனம் பண்ணிட்டு இருந்தாலும் சுவாமியுடைய சிவபக்தி உலகத்துக்கு தெரியறதுக்காக, அது என்னமோ தெரில, அப்படி ஏற்பாடு என்னமோ தெரில, இன்றைக்கி சுவாமியோட அதிஷ்டானத்தில் சிவலிங்க பிரதிஷ்டை பண்ணிட்டான். சுவாமியோட சிவபக்தி பற்றி நான் பார்த்ததில்ல, எனக்கு ஏதோ கொஞ்சம் பக்தியோட ருச்சி ஏற்பட்டதே திருவாசகம் திருப்புகள்லாம் படித்ததுனால்தான். பக்தினா என்னன்னு எனக்கு ஒரு பால் நினைந்தூட்டும் தாயினும் சாலப்பறிந்து இப்பாவியனுடைய ஊனினை உருக்கி உள்ளொளி பெருக்கி உழப்பிலா ஆனந்தமாய தேனினைச் சொறிந்து புறம்புறம் தெரிந்த செல்வமே சிவபெருமானே யானுனை தொடர்ந்து சிக்கனை பிடித்தேன் எங்கெழுந்தருள்வதினியே அப்படின்னு தந்ததும் தன்னை கொண்டது எந்தனே, இதெல்லாம் படித்து தான் எனக்கு ஒரு இதில் ஒரு ஈடுபாடு. ஆனால் சுவாமியில் நான் பார்த்தபோது அவர் பாகவதராக வைஷ்ணவராக இருந்தாலும் அவருடைய சிவபக்தி எனக்கு நன்னா காமிச்சார் அவர். அது அது மாதிரி அமையும். சுவாமிகள் வந்து தன்னை பற்றி அவர் பகவான்கிட்ட விட்டார் தன் லைஃபே, அதனால் அவர் மூலமாக பகவான் பேசினார், பகவான் அவர் மூலமாக எல்லாமே பகவானோட அவர் பண்ண எல்லாமே ஈஸ்வர சங்கல்பத்தில் நடந்தது. என் அவர் கேட்ட எனக்கு ஃபாரினில் ஒரு ஃப்ரெண்ட் இருந்தான், அவனுக்கு உடம்பு முடியல, ஸ்தோத்திரம் சொல்லுங்கன்னா அச்சுதானந்த கோவிந்தான்னு சொல்ல சொல்லினார். அவன் யார் பேர் கூட தெரியாது, ஆனால் அவன் ஒரு மாத்துவ பையன். அவனுக்கு சொல்லும்போது சுவாமிகள் வாக்கில் வந்து ஒரு சிவ ஸ்லோத்திரம் வரல, அந்த மாதிரி என் தம்பி பிள்ளைக்கு ராமபத்ரன்னு பேர் வச்சார். என் தம்பியோட மாமனார் வந்து நரசிம்ம பக்தர். இந்த பத்ரம்ங்கிற வார்த்தை வந்து நரசிம்ம மந்திரத்தில் இருக்கு போக்கு. ராமபத்ரன்னு பேர் வச்சது, சுவாமியின் பேர் வச்சது அவளுக்கு ரொம்ப திருப்தி ஆகிடுது. இப்படிலாம் தானாக நடக்கும். அந்த மாதிரி எனக்கு வந்து சுவாமியோட சிவபக்தியை வந்து பார்க்கறதுக்கு கிடச்சிது. சுவாமிகள் வந்து சிலதில் சில சுவாமியோட சிவபக்திக்கு சில சொல்கிறேன். ஒவ்வொரு மகா பிரதோஷத்தும் போதும், அதாவது 15 நாளைக்கு ஒரு தடவை திரையோதசி திதியும் பிரதோஷ வேளையும் சாயங்கால வேலையும் சில அது மகா பிரதோஷம். அந்த மாதிரி ஒவ்வொரு 15 நாளும் ஒரு தடவை சிவானந்த லஹரி ஸ்தோத்திரத்தை 100 ஸ்லோகமும் முழுக்க படிப்பார். இந்த சிவானந்த லஹரியில் ஒரு 10 ஸ்லோகத்தை வந்து ரொம்ப அழகாக இருக்குதுன்னு ரமணர் எடுத்து கொடுத்துருக்கார். அந்த 10 தினமும் சுவாமிகள் பாராயணம் பண்ணுவார். அது தவிர அங்கே வரவாள்லாம் ஆதிசங்கர ஸ்தோத்திரங்கள்லாம் படிப்பா. முக்கியமாக தட்சிணாமூர்த்தி ஸ்தோத்திரம், சிவாபராத க்ஷமாபண ஸ்தோத்திரம், இதெல்லாம் நிறைய பஞ்சாட்சர ஸ்தோத்திரம் இதெல்லாம் படிப்பார். ரொம்ப சுவாமிகள் கஞ்சலத்தோடு ரொம்ப ஆனந்தமாக அதெல்லாம் கேட்டுருப்பார். சுவாமிகள் திருச்சியில் பிறந்தார், அதனால் யாராவது பிரசவம் அப்படின்னா ஹே சங்கர ஸ்மரஹர பிரமதாதிநாதான்னு ஒரு ஸ்லோகம் இருக்குது. இந்த ஸ்லோகத்தை சுகப்பிரசவத்துக்கு தாய்மான சுவாமி, திருச்சியில் தாய்மான சுவாமிகிட்ட பிரார்த்தனை பண்ணிவிட்டு சுகப்பிரசவத்துக்காக இந்த ஸ்லோகத்தை சொல்லுங்கோ, முடிஞ்சால் அவங்க இப்போ போகும்போது ஒரு தார் வாழைப்பழம் கட்டுங்கோ அப்படின்னு அந்த ஸ்லோகத்தை சொல்வார். தம்பதிகளோட ஒற்றுமைக்காகவும் இல்லை குழந்தைகள் காலத்தில் கல்யாணம் ஆகணும் அப்படின்ட்டுருந்தா சாயங்கால பிரதோஷ வேளை 4:30 to 7:30 1008 ஆவர்த்தி சிவசங்கர சர்வாத்மன் ஸ்ரீமாதர் ஜெகதம்பிகே அப்படின்னு இந்த வந்து ஒரு நெய் விளக்கு ஏற்றி முடிஞ்சால் சிவசங்கர சர்வாத்மன் ஸ்ரீமாதர் ஜெகதம்பிகேன்னு ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்வார். இப்படி அவருக்கு சிவபக்தி. அதுலேயும் இந்த ராமாயணத்தில் பாகவதத்தில் சிவபக்தி இருக்கிறத எடுத்து காமிப்பார். அதுவும் இந்த ராமாயணத்தில் வந்து 4-5 இடம் எனக்கு அதெல்லாம் இப்போ நான் சொல்கிறேன். பகீரதன் தபஸ் பண்ணுறான். பகீரதன் 10,000 வருஷம் தபஸ் பண்ணி பிரம்மா ரொம்ப திருப்தி, உனக்கு என்ன வேணும்னோடனே எனக்கு ஆகாச கங்கை பூமியில் வரணும், பாதாளத்து போகணும், என்னோடய முன்னோர்களை கரையேற்றணும் அப்படின்னு வேண்டிக்கிறான். தேயாச்ச சந்ததி தேவா, எனக்கு சந்ததி வேணும், இந்த ரெண்டு பிரார்த்தனை பண்ணுறான். பிரம்மா சொல்கிறார், இந்த ஆகாஷ்லேருந்து கங்கை பூமியில் விழுந்தால் பூமியே உருட்டின்னு போயிடுவா, அதை தாங்கிறதுக்கு பரமேஸ்வரன் ஒரு நாள் தான் முடியும், அதனால் நீ பரமேஸ்வரன் பிரார்த்தனை பண்ணுன்னு சொல்கிறார். பரமேஸ்வரன்ட்ட பகீரதன் 1 வருஷம் தபஸ் பண்ணுறான். ஒத்த கால நின்று அன்னாகாரம் இல்லாமல் பஞ்சாக்னி மத்தியில் 1 வருஷம் தபஸ் பண்ணுறான். பரமேஸ்வரன் திருப்தி ஆகிட்டார். என்ன வேணும்னு கேட்குறார். இந்த மாதிரி கங்கையை தலையில் நீங்கள் உங்கள் ஜடாபாரத்தில் வாங்கிட்டு பூமியில் விடணும்னு ஆஹான்னு சொல்கிறார். ஆசுதோஷி 10,000 வருஷம் தபஸ் பண்ணி பிரம்மா திருப்தி ஆனார். 1 வருஷத்துலேயே பரமேஸ்வரன் திருப்தி ஆகிட்டார் அப்படின்னு சுவாமி எழுந்தத்தில் பரமேஸ்வரன் ஆசுதோஷி அப்படின்னு சொல்வார். அந்த பிரம்மா வந்து பரமேஸ்வரன் ஒருத்தரால் தான் இந்த காரியத்தை முடியும் அப்படின்னு சொன்னதை ரொம்ப கொண்டாடுவார். அப்புறம் இது வந்து ரொம்ப சிவபக்தி இருந்தால் தான் இந்த ஒரு அடுத்து நான் சொல்கிறேன் இந்த அர்த்தம் சொல்ல முடியும். அந்த பரமேஸ்வரன் வந்து கங்கை கர்வத்தை காமிக்கிறா பிடிச்சி வச்சுன்றார். அப்புறம் 100 வருஷத்துக்கு அப்புறம் அதுக்கு திரும்பி வெளியில் விடுறார். அந்த கங்கை பிரவாகமாக போகும்போது ஜன்னு மகர்ஷின்னு ஒருத்தரோட யாக வேதியை அடிச்சுன்னு போயிடுறார். ஜன்னு மகர்ஷி அதை எடுத்து குடிச்சுடுறார் கங்காதேவியை. அப்போது தேவர்கள்லாம் ஜன்னு மகர்ஷிகிட்ட பகீரதனுக்காக பிரார்த்தனை பண்ணா உடனே ஜன்னு மகர்ஷி தன்னுடைய காதால் கங்கையை வெளியில் விட்டார். அதனால் ஜான்னவியின் பேருன்னு ஒரு கதை. இந்த இடத்துல தேவர்கள்லாம் பிரார்த்தனை பண்ணார்னு வருது. சுவாமி சொல்வார், பகீரதன் ஏற்கனவே பரமேஸ்வரன்ட்டு வேண்டின்ட்டான், அதனால காரியம் ஏற்கனவே சக்ஸஸ் தான். மற்ற இடையூறுகள்லாம் வந்ததுன்னா மற்றவா பிரார்த்தனை பண்ணி சரி பண்ணிடுவா, பரமேஸ்வரன் வேண்டின பின்னா இன்னொருத்தர் போய் வேண்டியதில்லை அப்படின்னு சொல்வார். இப்படி அது எவ்வளோ உள்ளே வந்து சிவபக்தி இருந்தால் இந்த மாதிரி ஒரு அர்த்தம் சொல்ல முடியும். அந்த மாதிரி சொல்வார். அடுத்தது அமிர்த மத்சனத்தும் போது ஹாலாஹல விஷம் வந்தது. எல்லாரும் தேவர்கள்லாம் பிரார்த்தனை பண்ணிட்டா அவர் மூலத்தையும் பரமேஸ்வரன் அந்த ஹாலாஹல விஷத்தை சாப்பிட்டு கண்டத்தில் வச்சுட்டு காப்பாற்றினார். ஏன்னா அவரோட வயத்துக்குள்ளேயும் ஜீவராசிகள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி இதை ரொம்ப சந்தோஷமாக சொல்வார். கரை உதத்தும் போது அந்தகாசுரனை ஸ்வேதாரண்யத்தில் திருவெங்காட்டில் அந்தகாசுரனை பரமேஸ்வரன் எப்படி எரிச்சாரோ அந்த மாதிரி அக்னியாஸ்திரத்தை போட்டு கரனை ராமர் வதம் பண்ணார்னு வருது. இதை ரொம்ப நிறுத்தி சொல்வார். அப்புறம் அங்கேருந்து அகஸ்தியர் உத்தரவுப்படி பஞ்சவட்டியில் போய் தங்குறா. பஞ்சவட்டியில் கோதாவரியில் போய் ராமரும் சீத்தையும் லக்ஷ்மணனும் ஸ்நானம் பண்ணிட்டு வந்தா அப்படிங்கிற இடத்துல வால்மீகி சொல்கிறார், பார்வதியும் பரமேஸ்வரும் நந்திகேஸ்வரும் ஸ்நானம் பண்ணிட்டு வந்த மாதிரி இருக்குது அப்படின்னு. இந்த இடத்துல சுவாமி ரொம்ப இதே ஒரு பட்டாபிஷேகம் ராமருக்கு அப்படின்னு அதை ரொம்ப கொண்டாடுவார். அப்புறம் யுத்தத்தும் போது இந்த கும்பனி கும்பனோட யுத்தம் பண்ணிட்டுருக்கா. அப்போது ராமர் வில்ல வச்சுட்டு அந்த டங்காரமிடர் அதுவே ராட்சஸர்களுக்கு நடுக்கத்தை கொடுக்கறது அப்படின்னு வரும். அந்த இடத்துல பவோ வேதமயம் தனுஹு அப்படின்னு பரமேஸ்வரன் வேதமயமான தனுவை வச்சு நிற்கிற மாதிரி ராமர் நிற்கிறார் அப்படின்னு சொல்லுவார். அப்புறம் ராமர் அந்த மூலபல சைன்யத்தை வதம் பண்ணப்பின்ன இந்த அஸ்திர வித்தை எனக்கும் பரமேஸ்வருக்கு மட்டும்தான் தெரியும் அப்படின்னு சொல்லுவார். ஹனுமார் ருத்ராம்சம், ஹனுமார் லங்கா தகனம் பண்ணும்போது திரிபுரத்தை ருத்ர பவான் எரிச்ச மாதிரி அப்படின்னு வரும். அந்த மாதிரி அந்த சிவபக்தி வந்து சுவாமி விடாமல் சொல்வார். அதே நேரத்தில் சிவோத்கர்ஷத்தினால பரமேஸ்வரனை குறைச்சாலோ இல்லை விஷ்ணு பக்தியினால சிவத்வேஷம் காமிச்சாலோ சுவாமி ரசிக்கவே மாட்டார். பிணியலாம் வரின் மஞ்சேன், பிறப்பினோடு இறப்பு மஞ்சேன், துணி நிலா அணியினான் தன் தொழும்பரோடு அழுந்தி அம்மாள் திணிநிலம் பிளந்தும் காணா சேவடி பிறவி வெந்நீர் அணுகிலாதவரை கண்டால் அம்மனா மஞ்சுமாறே அப்படின்னு திருவாச்சகத்தில் நெத்தியில் விபூதி இட்டுக்காதவளை பார்த்தா எனக்கு பயமாக இருக்குது. நான் வந்து சாவு கூட பயப்பட மாட்டேன், வியாதிக்கு பயப்பட மாட்டேன், இந்த சிவபக்தி சிவாயனமான்னு சொல்லி விபூதி இட்டுக்காதவளை பார்த்தா எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு வாணிக்க வாச்சகர் சொல்கிறார். அந்த மாதிரி சுவாமிகள் வந்து நம்முடைய பக்தி போயிடக்கூடாது, இந்த மாதிரி எலிமெண்ட்ஸோடு சேராது அப்படின்னு, தனக்கு ரொம்ப சிவத்வேஷம் பண்ணுறவாளோட சேராது அப்படின்னு தன்ட்ட நிஜமாகவே பக்தி இருக்கிறவாளுக்கு வான் பண்ணுவார். அவர் சன்னியாசம் வாங்கிட்டு பின்ன ஒரு அந்த எத்திகள் எப்படி இருக்கணும்னு ஒரு புஸ்தகம், அதில் வந்து சாப்பிடும்போது மகாதேவ மகாதேவ மகாதேவா அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிடணும்னு வந்தது. சுவாமிகள் வந்து சிரிச்சுட்டு நான் இவ்வளோ நாள் கோவிந்த கோவிந்த கோவிந்தான்னு சொல்லி சாப்பிட்டுருக்கேன் அப்படியே இருக்க போகிறேன், இவர் ரொம்ப சிவபக்தர் போக்கு அப்படின்னு சொன்னார். அது மாதிரி அவருக்கு சுவாமிகளுக்கு வந்து அந்த சுவாமிகள் சாப்பிடும்போது நாகராஜையர்னு ஒருத்தர் சர்வீஸ் பண்ணியிருந்தார். அந்த நாகராஜையர் சத்குரு சுவாமிகளோட பரம்பரையில் வந்தவர், ரொம்ப பெரியவர், சுவாமிகளுக்கு நல்லா சர்வீஸ் பண்ணியிருக்கார். அந்த நாகராஜையர் நல்லா பாடுவார். அவர் அந்த அந்த பழுவூர் கிராமத்தை சேர்ந்தவர் தான், அவரோட உறவுக்காராக தான் இன்றைக்கி அதிர்ஷ்டானத்தை பார்த்துக்கிறார். அந்த நாகராஜையர் அவ ஊரே ரொம்ப ராமர் சன்னதி இருக்குது 400 வருஷமாக, அந்த ராம மடத்தில் 400 வருஷம் எத்தனையோ வருஷமாக வருஷத்தில் 5 நாள் ராமநவமி உற்சவம் பண்ணுறா. அந்த அதிலெல்லாம் நல்லா பாடுவார். அதனால இந்த நாகராஜர் நல்லா பாடுவார். சுவாமிகள்கிட்ட சாப்பிடும்போது இந்த கோவிந்த நாமத்தை ரொம்ப ருச்சியாக கோவிந்த கோவிந்த கோவிந்தா கோவிந்த கோவிந்த கோவிந்தா கோவிந்த கோவிந்த கோவிந்தா கோவிந்த கோவிந்த கோவிந்தா அப்படின்னு அவர் சொல்கிறத கேட்டால் சாப்பிட்றது வந்து தேனாக இருந்தால் கூட புளிச்சிடும். அப்படி இனிமையாக அவர் அந்த கோவிந்த நாமத்தை நாகராஜர் சொல்லிகிட்டு இருப்பார். அதனால் அது 15 வருஷமாக அந்த மாதிரி பழக்கத்தில் சுவாமிகள் சாப்பிட்டுருந்தார். அதில் வந்து சன்னியாசம் வாங்கிட்டோன்னே இப்போ மகாதேவ மகாதேவான்னு சொல்லணும் அப்படின்னது இல்லை, எனக்கு கோவிந்த நாமமே. சுவாமிகள் கோவிந்த நாமம் ஜபிச்சாலும் அவ்வளோ ருச்சிக்கும். கோவிந்த கோவிந்த ஹரே முராரே கோவிந்த கோவிந்த முகுந்த கிருஷ்ணா கோவிந்த கோவிந்த ரதாங்க பாணே கோவிந்த தாமோதர மாதவேதி அப்படின்னு சுவாமிகள் கோவிந்த நாமம் சொன்னாலும் அவ்வளோ திதிக்கும். அப்படி சுவாமிகள் வந்து நமக்கு இந்த ராமாயணத்தில் வந்து சில இடங்களில் ஒரு லைன் சிவத்வேஷமாவோ இல்லை சிவனுக்கு மேலே விஷ்ணு அப்படின்னு காமிக்கிறதுக்காகவோ ஏதாவது ஒரு லைன் நடுவில் செருகி விட்டுருவா. இதெல்லாம் சுவாமிகள் வந்து பிராக்கெட் பண்ணிடும் அப்படிம்பார். அதாவது ஒரு புக்கில் ஒரு லைனை வந்து அடிச்சிருன்னு சொல்ல மாட்டார். அடிக்கிறதுக்கு நமக்கு என்ன உரிமை? அது ஏதோ இந்த புஸ்தகம் போட்டவா இது ராமாயணம்னு நினச்சி போட்டிருக்கா. அதனால் நம்ம மனசுக்கு இது ஒத்துக்கலை அப்படின்னா அதை பிராக்கெட் பண்ணிவிடு அப்படிம்பார். பிராக்கெட் பண்ணால் அது வரும்போது அந்த இடத்த படிக்க வேண்டான்னு அர்த்தம். அந்த மாதிரி இந்த பிராக்கெட் பண்ணிடுங்கிறத நான் வந்து எல்லா விதமான சிவத்வேஷமோ விஷ்ணு துவேஷமோ பாராட்டுற வாழ்க்கெல்லாம் நான் வந்து விட்டுத்தள்ளு விட்டுத்தள்ளு மேலே போனால் மேன்மை கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி அதுலேருந்துலாம் நான் ஒதுங்கி இருக்கிறதுக்கு இந்த பிராக்கெட் பண்ணிடு அப்படின்னு சுவாமி சொன்னதை ஒரு உபதேசமாக வச்சுட்டுருக்கேன். கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா.